அற்புதமான ஒரு நிருபம், எபேசியர் நிருபம். அதை வந்து பவுல் ஜெயிலில் எழுதினார். அதை நாம் படிச்சுட்டு வரோம். ரொம்ப பிரயோஜனமாக நமக்கு இருந்து வருகிறது. ஒரு பாஸ்டரு சொன்னார், பவுலை வந்து ஆண்டவர் ஜெயிலில் போடலைன்னா இப்படி ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருப்பாரா? அவர் அங்கேயும் இங்கேயும் பிரசங்கம் பண்ணோன்னு போய் இவ்வளோ ஆழமான எழுத்து நமக்கு கிடைச்சே இருக்க முடியாது. அவர் ஜெயிலில் போடலைன்னா நான் வேடிக்கையாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சில பேருக்கு என்ன ஆண்டவர் ஜெயிலில் போடாது இருக்கணும்னா நான் எழுத ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைன்னா ஜெயிலில் போட்டு எங்கேயாவது அடைச்சி ஏதாவது எங்கேயோ பிரசங்கம் பண்ண முடியாமல் வெறும் எழுத தான் ஆரம்பிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அதனால் இப்போவே எழுத ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் எழுத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ 20 வருஷத்தினுடைய மினிஸ்ட்ரியில் எடுத்த பிரசங்கங்கள் எல்லாமே எழுத்தில் நம்ம வெப்சைட்டில் வர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது சிலதை வந்து புக்ஸாகவும் கொண்டு வர பார்க்குறோம். ஏன்னா அப்படி கொண்டு வரும்போது தான் வரப்போகிற ஜெனரேஷனுக்கு எழுத்தில் இருந்தால் தான், ஆன்லைனு யூடியூப்பு எல்லாம் இருந்தால் அது எத்தனை காலம் இருக்கும்னு தெரியாது இல்லையா? ஏதாவது ஒரு அவுட்ரேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதை தான் எழுத ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த பெரிய நிருபம், அற்புதமான நிருபம், கடவுள் வந்து ஒருவேளை உங்களுக்கு பழையற்பாடில் வந்த மாதிரி கனவுல வந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார்னா, உனக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன என்ன கேட்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மனசில் உங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம் இல்லையா? அதை நினச்சிட்டு தான் உட்காந்துருக்கிறீங்க. என்ன கேட்பீங்க ஒருவேளை இதுதான் என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? எபேசியர் புக்கை ஒழுங்காக நம்ம படிச்சுருந்தோன்னா நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுங்க. ஒழுங்காக நம்ம படிச்சுருந்தோன்னா அதைத்தான் கேட்போம் நம்ம பவுல். ஏன்னா அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு உங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து பெரிய தேவையாக வெளிப்பாடின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், நம்முடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன, நம்ம சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்ன, அந்த சுதந்திரத்துக்கு நம்மளை கொண்டு போகிற நமக்குள்ளே வேலை செய்கிற வல்லமை என்னன்னு அறியத்தக்க பிரகாசமுள்ள கண்களை கொடுங்க ஆண்டவரே. அதானே கேட்பீங்க? அது கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்கு அருள் ஆக கடவுது. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேட்டோன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா சாலமன் வந்து ஆண்டவருக்கு பிரியமானது ஞானத்தை கேட்டார். உனக்கு ஞானத்தையும் கொடுக்குறேன், மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு கொடுக்கல இல்லைங்களா? எல்லா ஐஸ்வர்யம் பேர் புகழெல்லாம் கொடுக்குறேன். நமக்கு இது கிடைச்ச ஆண்டவர் இதை தான் அடையணும்னு பார்க்குறார். இது கிடைச்சிச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் வேறு எல்லாமே அமையுங்க. ஏன்னா அவர் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடணும் இல்லையா? அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க. ஆண்டவர் அவ்வளோ விருப்பம் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன், இது அடையணும் நீ முதல்ல. அதனால்தான் பேதுருவும் சரி பவுலும் சரி இதை நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இதை அறியாததுனால. பரிசுத்தாவி இங்கே பாருங்கள், ஒரு வேர்ல்டு வியூன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது உலக கண்ணோட்டம். இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப முக்கியம் அது, பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம எந்த மாதிரி உலகத்தை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனை இருக்கும். ஒரே வீட்டில் நம்ம இருக்கலாம், ஒருத்தர் உலகத்தை வேறு விதமாக பார்க்கலாம், இன்னொருத்தர் வேறு விதமாக பார்க்கலாம். பாருங்களேன், வேர்ல்டு வியூ, உலக கண்ணோட்டத்தை பொறுத்து தான் நம்ம நம்மளை எப்படி பார்க்குறோம், அந்த ஒரு ஒரு சூழ்நிலைக்கு எப்படி பதில் அளிக்கிறோம், நம்ம முடிவுகளை எப்படி எடுக்கிறோம், எல்லாமே எதை பொறுத்து இருக்குது? நம்முடைய உலக கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ முக்கியம் அந்த வேர்ல்டு வியூ தான் ஒரு ஃபில்டர் மாதிரி நமக்கு வேலை செய்யுது. உண்மை என்னவோ இருக்கலாம், யதார்த்தம் என்னவோ இருக்கலாம், நம்முடைய பார்வையே, நம்முடைய முன் சார்பு, முன் எண்ணங்கள், நம்ம சரின்னு நினச்ச தவறான அபிப்பிராயங்கள் நமக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுட்டு நம்ம பார்க்குற பார்வைகளுக்கே சாயம் பூசி மஞ்சக்காமாலனுக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிகிற மாதிரி நம்முடைய இந்த முன் சார்பு தவறான அபிப்பிராயங்கள்லாம் நம்ம பார்வையை அநேக நேரத்தில் கெடுத்து விட்டுறது. சரியாக பார்க்க தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம பார்வை தப்பாக போயிடுது. அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்சு நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது, ஒவ்வொரு அனுபவத்தை அணுகிறது அதை பொறுத்து தான் இருக்கும். சில நேரங்களில் இந்த தப்பான ஒரு சார்ல்ஸ் ஸ்விண்டல் என்றவர் சொல்கிறாரு, வாழ்க்கை 10% தான் நமக்கு என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருக்குது. அதில் 90% அந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கு நம்ம எப்படி பதிலளிக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது. பாருங்கள், அதான் வாழ்க்கை. 10% தான் நமக்கு நடக்கும், நம்ம 90% அதை எப்படி அணுகணும், எப்படி சமாளித்தோன்னு பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுதான். நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அணுகிறோன்னு எதை பொறுத்து இருக்குது தெரியுமா? நம்ம அதை எந்த பார்வையில் பார்க்குறோம், எந்த வேர்ல்டு வியூவில் பார்க்குறோம். உங்களுக்கு புரியுதா எவ்வளோ முக்கியம் நமக்கு சரியான உலக கண்ணோட்டம் இருக்கிறதுக்கு? தப்பாக கண்ணோட்டம் இருந்தால் தப்பாக தான் ரியாக்ட் பண்ணுவோம், தப்பாக தான் நினைப்போம், தப்பாக தான் ஃபீல் பண்ணுவோம், தப்பாக தான் முடிவெடுத்து தப்பாக தான் போவோம் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை கண்ணோட்டம் சரியாக இருக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் பவுல் மூலமாக வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய நம்முடைய சந்தோஷம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய முன்னேற்றம் எதை பொறுத்து இருக்குது? பரிசுத்தாவியினால் பிரகாசிப்பிக்கப்பட்ட கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கணும்ப்பா. அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக பார்க்க முடியும், சரியாக ரியாக்ட் பண்ண முடியும், சரியாக முடிவெடுக்க முடியும். சரியான வேர்ல்டு வியூ. அதனால தான் இந்த பிரத்யேகமான ஜபத்துக்கு வரத்துக்காக ஜபம் பண்ணுற நம்ம இந்துலெல்லாம் நமக்கு அப்படி தான் ஞாபகம் வரும். திடீர்னு தேவன் தரிசனம் கிடச்சி, மகனே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு, உன்னை என்ன அருள் வேண்டும்னு கேட்டார்னா, ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுங்க. அதுதான் பெரிய, அது கிடைச்சா அவரெல்லாம் கிடைக்கும், அது இருந்தால் பெருசு. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணோம், அதுதான் கிடைக்கணும் ஆண்டவரே. ஏன்னா அதை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாம் மாறாமல் இருக்கலாம், ஆனால் அதே வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதம், அதே குடும்பத்தை, அதே ஹஸ்பண்ட், அதே ஒய்ஃப், அதே பிள்ளைகளை, அதே ஒவ்வொரு சாதாரணனால அசாதாரண பார்வையோடு, ஒவ்வொரு சாதாரணமான நிகழ்வுகளை ஒரு நித்திய சாயல் பூசின நிகழ்வுகளாக, மகிமையின் நிகழ்வுகளாக அதை பார்க்குற பார்வை நமக்கு பிரகாசமுள்ள கண்கள் தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் தெரியாமல் தான் ஒரு குருட்டு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அதனால தான் தேவன் நமக்கு எபேசியர் ஒன்றில், இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் இந்த 1வது அதிகாரத்தை முடிச்சுருவோம், முடித்தோம்ப்பா அப்படின்னு நீங்களாம் மறந்துடாமல், மறக்க முடியாமல் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த எபேசியர் 1வது அதிகாரத்தின் தெய்வீக பிரகாசமான கண்களோடு வாழ்க்கையில் வாழணும். அதுக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணணும். நீங்கள் அந்த ஜபத்தை மறந்துடக்கூடாது. ஓகே, நம்ம இது வரைக்கும் தேவன் நம்ம அழைப்பை பார்த்துட்டோம், அழைப்பின் நம்பிக்கையை, நம்முடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யத்தை. இப்போ என்ன பார்த்துட்டு வரோம்? நமக்குள்ளே வேலை செய்கிற வல்லமை. அது வந்த வல்லமையை வந்து யாரை வச்சு காட்டுறாரு? இயேசு கிறிஸ்துவுடைய 4 செயல்களை வைத்து காட்டுறார். அவருடைய உயிர்த்தெழுதலில் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அவருடைய வீற்றிருத்தல், அவருடைய செஷன், உயிர் தெளிந்து அவர் பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாரசத்தில் எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் எல்லா நாமம் பெற்ற எல்லா நாமத்தை விட இம்மையில் மாத்திரம் இல்லை, வரப்போகிற காலத்துக்கும் உயர்வாக அவர் இருக்கிறார். ஓகே, ரெண்டை பார்த்துட்டோம். இப்போ இன்னும் ரெண்டை பார்க்கணும். இன்னும் ரெண்டு செயல்கள் என்ன? அடுத்தது த சப்ஜுகேட்டிங் பவர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லியிருக்கேன். கிறிஸ்துவுடைய கட்டுப்படுத்தி ஆளும் வல்லமை, அவருடைய கீழ்ப்படுத்துகிற வல்லமையை பார்க்குறோம். அடுத்ததாக அவர் சபைக்கு தலைவராக அமைக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். பவுல் என்ன சொல்கிறாரு? இந்த 4 மனசில் வச்சுருங்க. RSSH, ரிசரக்ஷன், செஷன், சப்ஜுகேஷன் and headship of Christ, RSSH. இந்த 4 மொத்தமாக பவர் எவ்வளோ வேலை செஞ்சிச்சோ, இந்த 4 செயல்களில் அந்த பவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது, அந்த பவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போப்போது, அந்த பார்வை உனக்கு இருக்கணும். ஓகே, இதை 3வது செயலை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒருவேளை ஒரு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது நமக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க சொல்கிறது உண்மையாக வருதுன்னா நம்ம அவங்கள எப்படி கேட்போம்? அப்பாடா நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்களே இவங்க அப்படின்னு. உங்களுக்கு நிச்சயமாகவே உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். இது ஆவிக்குரிய கண்கள், பிரகாசமுள்ள கண்கள் தெரிஞ்சவங்களுக்கு அட்வான்ஸாக இப்போவே தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உண்மை இது. அதை தான் பரிசுத்தாவியானவர் நம்ம காட்ட போகிறாரு. இயேசு கிறிஸ்துவுடைய 3வது செயலை நம்ம பார்ப்போம். அது 3 படியில் நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கோ. நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், நியூ வேர்ல்ட் வியூ இன் த 3rd ஆக்ட் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம புது உலக பார்வை இருக்கணுன்ற இல்லைங்களா? கிறிஸ்துவுடைய 3வது செயலில் ஒரு புதிதான உலக பார்வையை பார்க்க கற்றுக்குவோம். இந்த புதிதாக 3வது செயல் நமக்கு புதிதாக உலகத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கணும். அந்த புதிதான உலக பார்வையில் நம்ம கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வரப்போகிற காலத்தையும் பார்ப்போம். 2வதாக 3வது சில புது பயன்பாடுகளோடு முடிக்கலாம். இன்னைக்கு 3 காரியம், 3 தலைப்பு. முதலாவது, கிறிஸ்துவுடைய இந்த 3வது செயலில் புது உலக பார்வையை பார்ப்போம். என்னங்க இந்த மூன்றாவது செயல்? 22 வசனத்தில் வருது, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. அதுதான் அவருடைய மூன்றாவது செயல். அவரை உயிரோடு எழுப்பினது மாத்திரம் இல்லை, அவரை வீட்டிற்கு செய்தது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னு 5 கேள்வியை கேட்போம். இதோட ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கணும்னு, யார் இதை செய்தது, என்னத்தை செய்தாரு, எங்க செய்தாரு, எந்த அளவுக்கு செய்தாரு, எப்போ செய்தார். இங்கிலீஷில் ஊ வாட் வேர் ஹவ் வென். ஊ யார் இதை செய்தது, என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா தமிழில் வரலன்னு நினைக்கிறேன், ஈன்னு வருது. ஈ புட் ஆல் திங்ஸ், ஈ புட் ஆல் திங்ஸ். 22 வசனத்தில் யார் இது, ஈன்றது ப்ரொனவுன்ஸ் இல்லைங்களா, பிரதி பேர் தமிழில் இல்லைங்களா, பிரதி பேர் ப்ரொனவுன்னா ஒருத்தருக்கு ஒரு பிரதி பேராக கொடுக்கறது, ஈன்னு வருது. அவர் யார் அவர், 17 வசனத்தில் மகிமையின் பிதா. இந்த பிதா பற்றி தான் இந்த முழு பகுதியும் பேசுது. இந்த பிதா தான் நமக்கு வெளிச்சத்தின் ஆவியானவரை கொடுக்கணும், வெளிப்பாடு ஆவியானவர். இந்த பிதா தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை வலது பார்சத்தில் வீட்டிற்க செய்தவர். அதே பிதா தான் என்ன செய்தாராம், இதை செய்திருக்கிறாராம், கிறிஸ்துவை எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி, அவர் கீழே கீழ்ப்படுத்தி இருக்கிறார். யாருன்னு பார்த்துட்டோம். 2 கேள்வி என்ன சொன்ன, என்னத்தங்க செய்தார் இவர், என்ன சொல்லுது, கீழ்ப்படுத்தின்ற ஒரு வார்த்தை வருது. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் சப்ஜெக்டட்னு வருது, NKJV-ல ஈ புட் ஆல் திங்ஸ்னு வருது, சில இதில் ஈ சப்ஜுகேட்டட்னு வருது. அதாவது கீழ்ப்படுத்தி, என்ன கீழ்ப்படுத்தினா அர்த்தம், கீழ்ப்படுத்தினா கீழ்ப்படுத்தி தான் இல்லைங்களா. ஒரு டிக்ஷனரியை பார்த்து நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை என்னன்னு தெரியும்னா எங்கே பார்த்து படிக்கணும், அதே வார்த்தை பைபிளில் மற்ற இடத்துல எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு வசனத்தை பார்க்கணும். அதுதான் முதல்ல நான் டிக்ஷனரியை போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அது ரொம்ப தப்பு இல்லைங்களா. டிக்ஷனரியில் இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு வரும், பைபிளில் இதே வார்த்தை எங்கே பயன்படுத்தி இருக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் எடுக்க வேண்டியதில் லூக்கா 10:17 சீசருங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, உம்முடைய நீங்கள் கொடுத்த அதிகாரத்தில் உங்களுடைய பேரில் நாங்கள் ஒரு கமாண்டை கொடுக்குறோம், அடங்காத யாருக்குமே அடங்காத பிசாசுங்க எங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவரே அப்படின்றாங்க. அதே வார்த்தை பாருங்களேன், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது செய்து. அதே வார்த்தை பவுல் சொல்கிறாரு, அடிமைகளே உங்கள் எஜமான்களுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்க, பி சப்ஜெக்டட் டு தெம். அப்படின்னா என்ன, பிதா என்ன செய்தாரா, இயேசு கிறிஸ்துவை ஒரு உறவில் எடுத்துகிட்டு போய் வச்சாராம். எந்த நிலைமையில் வச்சாருன்னா அவர் ஆளுகிறவராக, எல்லா அவருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறதாக. அவர் கட்டளை கொடுப்பார், கீழ்ப்படிவார். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு சப்ஜுகேஷன்றது. அதாவது ஒரு விரும்புகிறமோ விரும்பலையோ அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அந்த காலத்தில் வந்து சில பேர் அடிமைகளாக சிறையில் பிடிச்சி அடிமையாக கீழ்படுத்துறதுன்னு இருக்கு, அந்த வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கு. நீ விரும்புறியோ விரும்பலையோ என்னவோ எனக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா உனக்கு உனக்கு அழிவு தான், உனக்கு உத தான் உழுவும். அந்த மாதிரி அடிமைத்தனமாக கீழ்ப்படுத்துகிற வார்த்தை, அதுவே ஸ்ட்ராங்கான வேர்டு. இங்கே எங்கே கீழ்ப்படுத்தினார், ஓகே யாருக்கு செய்தது, என்ன செய்தார்னு பார்த்தோம், கீழ்ப்படுத்தி. மூணாவதாக என்ன வருது, எங்கே இதை கீழ்ப்படுத்தினாரா. இந்த வசனம் பவுல் சொல்லியிருக்கலாம், இயேசு கீழே கீழ்ப்படுத்தினார், இயேசு கை கீழே கீழ்ப்படுத்தினார். என்ன போட்டிருக்கு, அந்த படத்தை தீவிரப்படுத்த, அது உயிர்ப்புள்ளதாக நமக்கு காட்ட, அதனோட கீழ்ப்படுத்தினுடைய தீவிரத்தை நமக்கு உணர்த்த என்ன போட்டிருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. பாதத்து கீழே கீழ்ப்படுத்தி, புரியுதுங்களா. ஒரு அடைமொழி நமக்கு பயன்படுத்துது. இது வந்து ஒருவேளை அந்த சங்கீதம் தீர்க்கதர்சனம் 110:1 போட்டிருக்கிற மாதிரி, நான் உங்களுடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார்சத்தில் உட்கார், பாதப்படி மாதிரி கீழ்ப்படுத்துறது. இவங்கெல்லாம் பாதப்படியாக, ஃபுட் ஸ்டூல். தீர்க்க தரிசனம் சொல்லுது மேசியாவுடைய உயர்த்துதல் எப்படி இருக்கும்னா, அவர் கால் கீழே ஒரு பாதப்படியாக வரும். சிலது ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் வேர்டுங்க. ஒரு இராணுவ கீழ்ப்படிதல் மாத்திரம் இல்லை, ஒரு சிம்மாசனம் அறைய சிம்மாசனத்தின் கீழ்ப்படுத்துதல். தேவன் வந்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி சிங்காசனத்தில் உட்கார் வச்சு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருடைய காலு கீழே கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு கீழ்ப்படுத்துதல் கிறிஸ்துவுடைய பாதப்படி. அப்படின்னா என்ன, நமக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் வாயில் சொல்றதொண்டி சொல்றது மாத்திரம் நீங்கள் கேட்கறது இல்லை. சில பேர் கை அசைச்சா கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏய் இப்படி இப்படின்னா கையினாவே ஆக்ஷன் கை பார்த்துக்குன்னு கீழ்ப்படிவாங்க. என் கை காட்டுறது மாத்திரம் இல்லை, என் கால் சுண்டு விரல் அசைச்சாலே நீங்கள் கேட்கணும். என் கால் கீழே அதாங்க கீழ்ப்படித்தலுடைய அளவு தீவிரம். என் கால் சுண்டு வரல இப்படி போச்சுன்னா எல்லாம் அப்படி போங்க, இப்படி போச்சுன்னா அப்படி, காலு கீழே கீழ்ப்படுத்தி அவருடைய பாதத்தின் கீழே கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவுடைய அடக்கி ஆளும் வல்லமையை நம்ம பார்த்துட்டு வரோம். மேசியாவாக ஒருத்தர் எழுதுறாரு, இது எதுக்கு சமம்னா, தன்னுடைய சத்துருக்கள் தன்னுடைய எல்லாமே தன்னுடைய ஆளுகை கீழே தங்களுடைய வல்லமையெல்லாம் அவரை கொஞ்சம் கூட எதிர்க்க முடியாமல் வல்லமையை இழந்து அவருக்கு முன்பதாக கீழ்ப்படியப்படுகிறார்கள். இது வெறும் ஒரு இராணுவ கீழ்ப்படிதல் மாத்திரம் இல்லை, சிங்காசனத்தின் கீழ்ப்படிதல். ஒரு பிரபு தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து தன்னுடைய சத்துருக்கள் எந்த அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா, அவருடைய காலுக்கு அவருடைய காலு பாதத்தின் வசதிக்காக தன்னுடைய சத்துருக்கள்லாம் அடக்கி காலு கீழே வைத்திருக்கிற ஒரு பெரிய படம் இது. காலு கீழே இருக்கிறாங்க, அவருடைய சத்துருக்கள் எந்த அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறது விடுங்க, அவர் சிங்காசனத்துக்கிட்ட கூட போக முடியாது. சில இதெல்லாம் சிங்காசனத்தை வீழ்த்தி அரசியலை வீழ்த்தி எல்லாம் அவர் கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எவ்வளோதான் அவமானமான நிலையாக அவர் பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கெல்லாம் அடிபணிந்து அவங்க பயன்படணும். ஒரு ஃபுட் ஸ்டூல், நம்ம ஒரு கண்டெம்பரரி உதாரணம் கொடுத்தா நமக்கு புரியும். ஒருவேளை ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வீட்டில் ஃபுட் ஸ்டூல் நீங்கள் வச்சுருக்கீங்களா தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டூல் வச்சுருக்கோம், அந்த ஃபுட் ஸ்டூல் உட்காருவோம் இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் காலை வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அதை யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபுட் ஸ்டூல் வந்து பிளாஸ்டிக்காக கால் கீழே போட்டுக்கிட்டு நான் வந்து அது மேலே காலை வைக்கலாம், என் மேலே காலை வைக்கிறியேன்னு அது கேட்க முடியுமா? இல்லை. மாதபடி சில நேரங்களில் ஒரு நாளெல்லாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு ஷூஸ் எல்லாம் தூக்கி போட்டு நாற்றம் அடிக்கிற சாக்ஸு வேர்வு கொட்டின சாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அது மேலே வைக்கலாம். ஐயோ ஒரே ஸ்மெல்லு காலை எடுன்னு அது சொல்ல முடியுமா? நோ, அந்த நாற்றத்தையும் தாங்கிக்கிட்டு அங்கே தான் இருக்கணும். என் காது படி அது, புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம்னா டோர் மேட்டுன்னு இல்லைங்களா, ரோட்டில் எல்லாம் அழுக்கும் சகதியும் எல்லாத்தையும் மெரிச்சுக்கிட்டு வந்து டோர் மேட்டில் துடைக்க மாட்டோம், அது சொல்ல முடியுமா இது அழுக்கு எனக்கு இவ்வளோ இது அவமானம்? அப்படித்தான் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாதத்தின் கீழே. ஓகே, இது யார் செய்தது? பிதா செய்தார். என்னத்தை செய்தார்? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினார். எங்கே செய்திருக்கிறார் கீழ்ப்படுத்தல்? அவர் காலு கீழே கீழ்ப்படுத்தி செஞ்சுருக்காரு. அது என்ன, அது அழுத்தத்தை பார்க்குறோம். எந்த அளவுக்கு செஞ்சார், ஹவு மச், ஹூ, வாட், வேர், நெக்ஸ்ட் ஹவு மச், எந்த அளவுக்கு செய்திருக்கிறார், எது இதனோட அளவு என்ன, என்ன போட்டிருக்கு? சில பேரை கீழ்ப்படுத்தினார், சிலதை கீழ்ப்படுத்தினார்னா வருது, எல்லாவற்றையும். இங்கே தாங்க நமக்கு புதிதான உலக பார்வை கிடைக்கணும். எல்லாவற்றையும், எல்லாவற்றையும், a universal cosmic subjugation வாங்க இங்கிலீஷில், உலக அகில சகலத்தையும் கீழ்ப்படுத்தி. எல்லாவற்றையும்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை போடலாம், நீங்கள் என்னங்க போடுவீங்க லிஸ்ட்டு, யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு லிஸ்ட்டை யோசிச்சு போட்டிருக்கிறேன், உலகத்தில் இருக்கிற சகலத்தையும், காணுகிற காணாத அதிபதிகளையும், ஆவிக்குரிய சரீர வல்லமைகளையும், துரைத்தனங்களும், அரசாங்கங்களும், மனித எல்லா மனித நிறுவனங்களும், வல்லமையான உருவங்களும், பொருளாதார அமைப்புகளும், மீடியாவும், டெக்னாலஜியும், கலாச்சாரமும், ஒவ்வொரு நாள் டெய்லி நியூஸ் பேப்பர் மாத்திரம் இல்லை, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் மாத்திரம் இல்லை, அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் எல்லாமே வருதே, ஒன்றுமே உடலையே. உலக குளோபலாக நடக்கிற போர்களும், பொருளாதார வீழ்ச்சியும், சரிவும், உயர்வும், கிளைமேட் சேஞ்சஸும், அரசியல் மாற்றங்களும், கோல்டு ரேட்டோ அவர் கால் கீழே தான் இருக்குது. அவர் மேலே எப்படின்னார்னா மேலே போவோம், கீழே வந்தால் கீழே தான் போவோம். லேண்டு ரேட்டு, பெட்ரோல் ரேட்டு, பொருளாதார கடன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷன் சிஸ்டம். நீங்களாம் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, உங்கள் லிஸ்ட்டு காலேஜ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த ஆஃபீஸ் பேரை, கம்பெனி பேரை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் அவர் கால் கீழே தான் இருக்குது. எல்லாவற்றையும் அவர் காலின் கீழ் கீழ்ப்படுத்தி, அவர் கால் எப்படி அசைதோ, அவர் ஃபுட் ஸ்டூல் அதெல்லாம் காலின். அம்மா, இப்படி ஒரு காட்சி இயேசுவை பற்றி நமக்கு கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? இதுதானுங்க நியூ வேர்ல்டு விஷன், புதிதான பார்வை. எல்லாவற்றையும் அவர் காலின் கீழ் கீழ்ப்படுத்தி, குடும்ப சூழ்நிலை சுகமோ சுகவீனமோ இன்டர்நெட்டோ யூடியூபோ யூடியூப் அல்காரிதமோ எத்தனை வியூஸ் கிடைக்கணும், எத்தனை லைக்ஸ் கிடைக்கணும், எந்த வீடியோவை நம்ம பார்க்கணும், எது வரணும், எல்லாருடைய காலின் கீழே தான் இருக்குது. காலில் ஒருத்தர் சொன்ன உடனே சொன்னாங்க, நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மைங்க. என்றைக்கோ ஒரு நாள் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாங்க நான் ரிஃபார்ம் டீச்சிங்கை பற்றி கற்றுக்கிட்டு சத்தியத்தை தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டேன். எப்படி அது வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா யூடியூப் அல்காரிதமோ எந்த வீடியோ யாருக்கு எப்போ போகணும் அவர் தான் முடிவு பண்ணுறது. எல்லாவற்றையும் அவருடைய காலின் கீழ் கீழ்ப்படுத்தி. வா, இது ஒரு அப்சல்யூட்லி நியூ வேர்ல்டு வியூ இல்லை? இப்படி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இயேசுவை தான் எல்லாத்த விட கீழே பார்த்துருக்குறோம் நம்ம. எல்லாத்துக்கு கால் கீழே, எல்லாமே அவர் கால் கீழே இருக்குன்னு பார்த்துருக்குறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். உலகம் நமக்கு பிசாசு அப்படி தான் காட்டுது, எல்லார் கால் கீழே அவர் இருக்கிற மாதிரி. பிசாசுடைய பொய் இது விசுவாசிகளுக்கு என்ன காட்டுது? நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வு அசைகளும் இயேசுடைய அடக்கிற வல்லமின் கீழே பார்க்குற பார்வையை நம்ம படிச்சுக்கணுங்க. பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி வீற்றிருக்க செய்து காணுகிற காணாத வல்லமைகள் பதவிகள் எல்லாமே தன்னுடைய குமாரனின் பாதத்துக்கு பாதபடியாக ஆக்கியிருக்கிறார். எல்லா சத்துருக்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் தேவ மனுஷனாக அவர் முடிசூட்டப்பட்ட ராஜாவாக அவர் கால் கீழே இருக்கு. ஓகே, யார் செய்தது, என்ன செய்தார், எங்கே செய்தார், எந்த அளவுக்கு செய்தார், கடைசி கேள்வி எப்போ செய்தார்னு. எப்போ செய்தார்? நம்முடைய ஜெனரேஷன் என்ன சொல்லுது, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 1000 வருஷம் அரசு ஆட்சியில் செய்ய போகிற எல்லாத்தையும் அவர் கால் கீழே. இன்னுமே அவர் இப்போ எங்கே பாவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், இப்போ ஒன்றும் செய்ய முடியாமல். ஆனால் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கார், எல்லாமே அவர் கால் கீழே வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்ம பைபிள் என்னங்க சொல்லுது, நம்ம வேதம் என்ன சொல்லுது பாருங்களா, எந்த தேவன் அவரை உயிரோடு எழுப்பினாரோ, எந்த தேவன் அவரை வீற்றிருக்க செய்தாரோ, அதே வீற்றிருந்த நேரத்தில் அதே சமயத்தில் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. இது செய்து முடித்த ஒரு தரம், ஒரே தரம் செய்து முடித்த ஒரு காரியம். இம்மையிலையும் வறுமையிலையும் எல்லாமே அவர் பாதத்தின் கீழே தான் இருக்கும். டிலே அந்த அவன் அப்போ செய்த ஒரு காரியம், 2000 வருஷத்துக்கு முன்னாக அவர் வீட்டிற்க செய்த அந்த உயர்வினுடைய வெளிப்பாடு தான் 2வது வருக. தாமதமான வெளிப்பாடு, ஆனால் இது செய்து முடித்த ஒரு காரியம், செய்து முடித்த காரியம். தன்னுடைய மக்கள், பிரகாசிப்பிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க கண்ணு திறக்கும் போது இப்போவே பார்க்க ஆரம்பிப்பாங்க அவருடைய மகிமையும் உயர்வும் பார்த்து தான் நாங்கள் காலையெல்லாம் ஒரு பாட்டை பாடணும், ஹேல் தன் பவர் ஆஃப் ஜீசஸ் க்ரௌன் வித் மெனி க்ரௌன்ஸ். எப்படி அவங்க அந்த பாட்டெல்லாம் எழுதுனாங்க? எல்லா கிரீடங்களும் அவருக்கு சூட்டுங்க. எப்படி? ஏன்னா இப்போவே அவருடைய மகிமையை பார்த்த பிரகாசிப்பிக்கப்பட்ட கண்கள், அட்வான்ஸ்டு வியூ கொடுக்குறாரு அவங்களுக்கு. சில படங்கள்லாம் வரும்போது அட்வான்ஸ்டு ஷோவை காமிச்சிருவாங்க சில சீஃப் மினிஸ்டருக்கு, பெரிய ஆளுங்களுக்கு. அந்த மாதிரி அட்வான்ஸ் ஷோ நம்மளுக்கு காட்டுறாரு. ஆனால் ஃபுல்லு வரப்போகுது அப்பாடி, அப்போ வாய் வாயாக அடிச்சுக்குவாங்க எல்லாரும். யோசிச்சு பார்க்குறீங்களா, ஏன் வாய் வாயாக அடிச்சுக்கிறாங்கன்னு? பூமியில் உள்ளவர் எல்லோரும் புலம்புவார்களா அவர் மகிமையோடு வரும்போது? ஐயோ, இவ்வளோ பெரிய மகிமையை உள்ளவர், அவரை போய் இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டோமே, அவர் சபையை இவ்வளோ மோசமாக நடத்திட்டோமே, அவர் சுவிசேஷத்தை எப்படி பண்ணிட்டோமேனு வாய் வாயாக அடிச்சுக்குவாங்க. அன்றைக்கி அது வெளிப்பட போகுது. ஆனால் இன்றைக்கி வெளிப்படுறவங்க தான் விசுவாசிகள். இன்றைக்கி பிரகாசம் உள்ள கண்கள் பார்க்குறவங்க தான் அவருடைய மகிமையை விசுவாசிகள். பாருங்களேன் பாஸ்டர், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பைபிளில் போட்டிருக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலீங்களே. அதுதான் பைபிளில் 1 கொரிந்தியர் எபிரேயர் எல்லாம் விளக்குது நமக்கு. ஏன்னா அவருடைய அரசாங்கம் வந்து இப்போது அந்த சங்கீதம் 110 அதனுடைய மாடலை சொல்லுது, தன்னுடைய சத்துருக்களுக்கு மத்தியில் அவர் ஆளுகை செய்கிறார். கொந்தளிக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில். உதாரணத்துக்கு சங்கீதம் 2 வாசிங்களேன், அவருடைய அரசாங்கத்தினுடைய மாடல் பாருங்க. அவர் எல்லாத்துக்கும் மேலே இருந்தா ஏன் இப்படி எல்லாம் அரசாங்கம் செய்யுது, ஏன் இப்படி எல்லாம் ராஜாக்கள் கொந்தளிக்கிறாங்க படிங்களா. 2:1-6 வரைக்கும் வாசிங்க.
ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அழித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள்.
பாருங்க, ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கொந்தளிக்கிறதா அரசாங்கம், பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி யாருக்கு விரோதமா, கர்த்தருக்கும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கும் என்ன சொல்றாங்களா, நாங்கள்லாம் அவருக்கு அடங்கி இருக்க மாட்டோம், நாங்கள்லாம் அவருக்கு பாதப்படியா இருக்க மாட்டோம், அவருடைய நாங்கள் செய்யறதெல்லாம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறபடி செய்ய மாட்டோம், அவருக்கு விரோதமாக செய்வோம் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்களாம். அவரும் ஐயோ இவங்களை இப்படி போனாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்றாரா, பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாராம், என்ன சொல்லுது, பரலோகத்தில் 4 பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் என்ன செய்கிறாராம், ரொம்ப கோபமாக இருக்கிறாரா, அப்செட்டா நகைப்பார், நகைக்கிறார். கடவுள் நகைக்கிறத பத்தி தெரியுமா, ஏசு சிரிக்கிறாராங்க இவங்க பண்றதெல்லாம், நமக்கு பார்த்தா நெஞ்செல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு இவங்கெல்லாம் செய்யறது, அவர் பார்த்து சிரிக்கிறார். கால் தூசுல இருக்கிற எறும்பு என்ன எகிரி எகிரி என்ன பண்ண பாக்குற நீ, கடைசியில உன்னை ஒரு அசு தள்ளா அப்படி போயிருவேன் நீ, என்ன ஆட்டம் போடுற, நகைக்கிறாராம் அவர். படி பாருங்க இந்த காட்சி எப்படி இருக்கு, நம்ம இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு தான் பயந்துக்கிட்டு இருக்கோம், பூமியில் அப்படி நடக்குது அதெல்லாம் தெரியலையே அப்படியெல்லாம் தெரியலையேன்னு, ஆனால் இந்த காட்சி நமக்கு தெரிய மாட்டேது. பரலோகத்தில் உட்காந்து சிரிக்கிறார், நகைக்கிறார். ஆனவர்கள் அவர்களை இகழுகிறார், கேலி பண்ணுறார், ஜோக்காருக்கு தான் அவருக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன ஆட்டம் போடுதுங்க. கடைசியில் என்னுடைய பாருங்களேன், ஏன் 6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்தின் சியோனின் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவரை தான் அபிஷேகம் பண்ணி உயர்வா வைத்திருக்கிறேன், அவர் நோக்கங்கள் தான் நிறைவேறும், அதை மிஞ்சி ஒன்றும் நடக்காது. இதான் அவருடைய கவர்மெண்ட். பூமியின் ராஜாக்கள் கொந்தளிக்கத்தான் செய்வாங்க. சங்கீதம் 110 பார்த்தீங்கன்னா இந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தான் தான் ஆளுகை செய்வாராம், அதுதான் அவருடைய மாடல் பாருங்களேன். ஏன்னா இந்த சத்துருக்களுக்கு மத்தியில் அவருடைய வல்லமையான இறையாண்மையான பராமரிப்பு, ரகசிய பராமரிப்பின் ஆளுகை நடக்குது. அந்த ஆளுகையில் என்ன செய்கிறார், இவங்க தனக்கு விரோதமாக செய்யக்கூடிய செயல்கள் திட்டங்களை பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றுகிற ராஜா அவர். அகிலத்துக்கும் உயர்ந்த ராஜா, சர்வாதி சர்வாதி இறையாண்மை உள்ள ராஜா அவர். அவர் காலு கீழே இருக்குதுங்க, இது எல்லாமே சகலமும் அவர் காலு கீழே இருக்கு. ஓ ஆவியானவர் காண்டி நம்ம கண்ணை திறந்து அந்த காட்சியை கொடுத்தார்னா உலகத்தையே வித்தியாசமாக பார்ப்போம், புது உலக பார்வை நமக்கு கிடைக்கும். எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை திட்டங்கள், எத்தனை எதிர்கள் பண்ணாலும் என் ராஜாவை நான் பர்வதத்தில் வைத்திருக்கிறேன், ஒரு நாள் வரப்போது இவங்களெல்லாம் பிடிச்சி அந்த ரெவலேஷன் 20 சொல்கிற மாதிரி அந்த ராஜா உட்காந்துருக்கிறாரு, அவர் எந்திரிப்பார், எல்லாத்தையும் அந்த படத்தில் தான் நசுங்கி போட்டு எல்லாத்தையும் அக்னிக்கடலில் தூக்கி போடுவார். தன்னுடைய ராஜ்யத்தை ராஜா தன்மையை மதிக்காதவர்கள். ஒரு உதாரணம் சொல்லி பார்க்குற வேகமாக, ஒரு ராஜா வந்து என்ன பண்ணார், ஒரு ராஜ்யத்தை போர் செய்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சகல பிராந்திகளையும் முழு தேசத்தையும் அவர் ஆட்கொண்டார். பயங்கரமான வெற்றி அவருக்கு. அவர் என்ன பண்ணார், அந்த தலைநகரத்துக்கு போய் அந்த தலைநகர சிங்காசனத்திலேயே உட்காந்துட்டார். கிரீடம் சூட்டப்பட்டவரா, முடிசூட்டப்பட்டவரா ஆயிட்டார். எந்த நிமிஷம் அவர் போய் உட்கார்ந்தாரோ அந்த நிமிஷமே அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன ராஜாக்கள் பிரபுக்கள் அவங்களுடைய பதவிகள் வல்லமைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு, சட்ட விரோதமாக ஆயிடுச்சு. அவங்க செயல்படலாம், ஆனால் இந்த ராஜாக்கு விரோதமாக தான் செயல்படுவாங்க. இந்த ராஜா என்ன பண்ணாரா, ஓகே நான் எவ்வளோ பெருசு, இவங்களாம் ஒரு ஆளுங்க, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்கள போய் நான் அடித்து ஒரு தம்சம் உடனே தம்சம் ஆக்கணுமா, இவங்கள வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடலாம், இவங்களுக்கு மத்தியிலேயே என்னுடைய ஆட்சி நடத்துகிறேன் நான். பாருங்களேன் அவருடைய ஸ்டைல் அது, இவங்களுக்கு மத்தியிலேயே இவங்கள வச்சுக்கிட்டு என்னுடைய ராஜ்யத்தின் சோல்ஜர்ஸை நான் இன்னும் ட்ரெயின் பண்ணலாம், இன்னும் பலப்படுத்தலாம், இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வைக்கலாம். ஏன்னா சத்ருவே இல்லைன்னா அவங்களாம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, வாரெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இவங்களை வச்சுக்கிட்டே என்னுடைய மக்களுடைய இராணுவத்தை நான் பலப்படுத்துவேன், என் ராஜ்யத்தை இன்னும் உறுதிப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். இந்த சத்ருக்கள் இருந்துக்கிட்டோம், உடனே ஒழிச்சு கட்டக்கூடாது. இவங்களுக்கு மத்தியிலேயே நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். பாருங்களேன், ஏன் அந்த சத்ருக்களை தன்னுடைய ராஜ்ய பலத்துக்காக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி தாங்க கிறிஸ்து செஞ்சு வர்றார். ஆனால் ஒரு நாள் அவங்கள ஒழிச்சு தான் கட்ட போகிறார். கிறிஸ்து தன்னுடைய இறையாண்மை பாதப்படியாக இவர்களெல்லாம் ஆக்கி, பிசாசுகள், அதிகாரிகள், காணுகிற அரசாங்கங்கள் எல்லாமே தன்னுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவங்கள விட்டுருக்கிறாரு, எப்போ வெட்டி போட்டிருக்கலாம். அவங்கள வச்சுக்கிட்டு தன் ராஜ்யத்தை அவங்களுக்கு மத்தியில் கட்டுறன்ற சவாலில் அவர் ராஜ்யம் நடக்குது. இந்த காட்சி கிறிஸ்துவுடைய அடக்கியாலும் வல்லமை, காண முடியாத அடக்கியாலும் வல்லமை ஆவியானவர் கண்ணை திறந்து காட்டுங்க ஆண்டவரே, அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். ஓகே, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம். என்னங்க, யார் செய்தது? பிதாவாகிய தேவன். என்னத்தை செய்தார்? கீழ்ப்படுத்தினார். எங்க கீழ்ப்படுத்தினார்? அவருடைய பாதத்து கீழ்ப்படுத்தினார். எதை, எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்தினால்? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். எப்ப கீழ்ப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவை விட்டிருக்க செய்யும் போது 2000 வருஷத்துக்கு முன்பதாக கீழ்ப்படுத்தினார், கீழ்ப்படுத்தினார். அதை கீழ்ப்படுத்தி செஞ்சது மாத்திரம் இல்லை, இதனோட பவரை புரிஞ்சுக்கணும்ன்றார் பவுல். எல்லா வல்லமையும் ஒன்று கூட்டி இந்த சகலத்தினுடைய பவரையும் அடக்கி தன் பிள்ளையின் கால் கீழே வச்சு, மகனே உன் காலை இதை மேலே வை, இதை அடக்கி ஆளு, இது உன் காலை இது மேலே வச்சுக்கன்றது மாத்திரம் இல்லை, இது தொடர்ந்து கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த சங்கீதம் 2, ஏன் கொந்தளிப்பான் என், இது தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை செஞ்சது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து அடக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ பவர் வேணும், தொடர்ந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த பவரோடு அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். ஓகே, ஒன்று இதை பார்த்து முடிச்சுட்டோம். ரெண்டாவது, இதெல்லாம் ஏன் செய்தாராம் பவுல்? அதிசயமாக என்ன சொல்கிறார் தெரியுமா? அவங்களால நம்ப முடியுமா? பவுலுடைய நோக்கம் வந்து பாருங்கள், இயேசு எவ்வளோ பவராக இருக்கிறார்னு, இதெல்லாம் செஞ்சது உனக்காக எனக்காக, நம்ப முடியுமா அவங்களால? எப்படிங்க நம்ப விடு, இது எப்படிங்க நமக்கு அப்ளை பண்ணுறது? அதான் ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுடைய அடக்கி ஆளும் உலகளாவிய வல்லமை நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, வரப்போகிற காலத்தையும் அதை நமக்காக செய்திருக்கிறார். எப்படி பார்க்குறோம் இதை? கிறிஸ்துவ அடக்கி ஆளும் வல்லமை 3 பகுதியில் பார்ப்போம். நம்முடைய கடந்த காலத்தில் பார்ப்போம், நிகழ்காலத்தில், வரப்போகிற காலத்தில். கடந்த காலத்தில் வரலாற்றில் அவர் எப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ 2000 வருஷமாக அவருடைய சுவிசேஷத்தை தற்காத்து தொடர்ந்து பாதுகாத்து நம்ம வந்து கேட்டு ரட்சிக்கப்படும்படிக்கு அந்த வல்லமையை பயன்படுத்தினார். நிகழ்காலத்தில் நம்மளை சத்துருக்கள் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றி நம்மளை தொடர்ந்து போகிறதுக்கு காப்பாற்றுறார். வரப்போகிற காலத்தில் நம்மளை சுதந்திரம் போய் சேர்ந்து மகிமைப்படுற வரைக்கும் அந்த வல்லமையை பயன்படுத்த போகிறார். ஏன், கடந்த காலத்தில் பார்ப்போம். ஏங்க இயேசுக்கு இந்த பவர் கொடுக்கப்பட்டுச்சான்? ஒரு யோவான் 17:2 சொல்லப்படுது பாருங்களேன், அதில் ரொம்ப தெளிவாக அழகாக. யோவான் சுவிசேஷம் 17:2 நீங்கள் திறந்து பார்க்கலாம்.
பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே.
மாம்சமான யாவர் மேலையும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இந்த அதிகாரத்தை பத்தி தான் பேசுது. எதுக்காக அதிகாரம் கொடுத்தாரா? எதுக்காக இந்த எல்லாத்தையும் தன் பாதத்தின் கீழே பண்ணாரா? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு. பாருங்களேன், இந்த வசனத்தை புரிஞ்சுக்கங்க. அம்மாடி, அதுக்காகவா? இதுதான் பிரத்யேகமான நோக்கம். கிறிஸ்துக்கு இந்த அடக்கி ஆளும் வல்லமையை கொடுத்தது. எல்லாவற்றையும் அவர் பாதத்துக்கு எதுக்கு போட்டது? தனக்கு பிதா கொடுத்தவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அருளணும்னு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கக்கூடாதுன்னு அந்தகார பிரபுக்கள், லோகாதிபதிகள், உலகம், அரசாங்கம் சகலமும் சேர்ந்து கர்ஜித்து வல்லமையை கிரியேட் செய்து ஒருபோதும் நம்ம ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவன் அடையக்கூடாதுன்னு. உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளோ உலகளாவிய இம்பாசிபிள் காரியம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும். ஏன்னா நமக்கு நித்திய ஜீவனை கிடைக்கணும்னா நமக்காக ஒருத்தர் மரித்து உயிர்த்து பரலோகம் போகிறது மாத்திரம் பத்தாது. அந்த பரலோகத்துக்கு போய் சகலமும் அவர் கால் கீழே இருந்தாதான், அடக்கி ஆளுகிற வல்லமும் அவர்கிட்ட இருந்தாதான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எப்படிங்க? ஏன்னா இந்த சகல வல்லமைகளும் இந்த சகல அதிகாரங்களும் அவர் காலு கீழே பாதப்படியாக மெரிச்சு அவர் அடக்கி ஆளுகிற எல்லா வல்லமைகளும் எதுக்கு செயல்படுதான்? உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை கேட்டு நம்ம நித்திய ஜீவன் அடையக்கூடாதுன்னு செயல்படுதான். உங்களுக்கு புரியுதுங்களா, இல்லை தூக்கம் வருதா? ஏன்னா சங்கீதம் ரெண்டில் சொல்லுது, தேசங்கள் கர்ஜிப்பான் ஏன், ராஜாக்கள் கூடி ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறது ஏன், ஏன் பண்ணுறாங்களா? முதல் முதல்ல இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாருன்னு போய் பிரசங்கம் பண்ணாங்க காஸ்பல். அந்த பிரசங்கத்தை கேட்டால் தானே, சுவிசேஷத்தை கேட்டால் தானே ரட்சிக்கப்பட முடியும். சுவிசேஷ மெசேஜை கேட்டால் தானே இயேசுவை பற்றி கேட்டு நம்பினா தானே நித்திய ஜீவன் வர முடியும். ஆனால் அந்த மெசேஜை போகக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே தடை. யூத தலைவர்கள்லாம் அப்போஸ்தலர்கள் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மெசேஜை பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு சித்திரவதை பண்ணாங்க, அடித்தாங்க. அவங்க போய் ஜெபம் என்ன பண்ணாங்க, சங்கீதம் ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க, தேவனே உம்முடைய ராஜாக்களும் சத்ருக்களும் உமக்கு விரோதமாய் நீர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாய் ஏகமாய் கூடி இருக்கிறார்கள், அவங்க எங்களை மிரட்டுறாங்க, காஸ்பல் போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க, நீங்கள் தான் அவங்கள அடக்கி ஆளணும், உங்களுடைய காஸ்பல் போகணும், தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை மிரட்டுது, எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு. கடவுளோ, கடவுள் வந்து 2000 வருஷமாக இந்த காஸ்பலை இந்த சந்ததியில் பிறந்த நம்ம கேட்டு நித்திய ஜீவன் அடையணும் ரட்சிக்கப்படணும்னு 2000 வருஷம் என்ன செய்தார், எவ்வளோ பவரை பயன்படுத்தினார் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? வரப்போகிற ஃப்ரைடே 31வது நாள், அக்டோபர் 31st, என்ன நாள், ஃப்ரைடே லீவ் கிடைக்குமா இன்னைக்கு, சீர்திருத்த நாள். அதை பற்றி முக்கியத்துவம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதை யோசிக்கிறீங்களா? முக்கியமாக யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு காரியம் நடக்கலை, கடவுள் அப்பேற்பட்ட காரியம் 2000 வருஷமாக சபை வரலாறுல நிகழ்த்தலைன்னா இன்றைக்கி காஸ்பிள் உங்களுக்கு கிடச்சிருக்குமா? இன்றைக்கி நம்ம மொழியில் நமக்கு வேதம் இருந்து கடவுளுடைய வெளிச்சத்தில் நம்ம நடந்திருப்போமா? இல்லைன்னா என்ன நிலைமையில் நம்ம இருந்திருப்போனுங்கனால யோசிக்க முடியுமா? 2000 வருஷமாக கடந்த காலத்தில் கடவுள் அடக்கி ஆள்கிற வல்லமையில் அவர் அடங்கி அடங்கி அவர் காஸ்பிளை இந்த சந்ததியில் கொண்டு வர்றதுக்கு அவர் பவரை பயன்படுத்தி இருக்காருங்க. அதுக்கு தாங்க அவர் எல்லாமே அவர் கால் கீழே 2000 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. அவர் அடக்கி ஆண்டு தங்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியில் வந்தாரே. யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷமுடம அரசாங்கங்கள், மத வல்லமைகள், தேசங்கள், எவ்வளோ மூமெண்ட்ஸ், எவ்வளோ குரல்கள் கர்ஜித்ததே சுவிசேஷ சத்தியத்துக்கு முன்பதாக. சத்தியம் போகக்கூடாது, சத்தியம் பரவக்கூடாதுன்னு எத்தனை தடைகள். சுத்த சுவிசேஷம் கேட்டு தன்னுடைய மக்கள் நித்திய ஜீவனை அடையக்கூடாது என்பதற்காக எத்தனை தடைகள். 1லிருந்து 5வது நூற்றாண்டு வரைக்கும் அப்போஸ்தல நடவடிக்கையிலேயே ஸ்டார்ட் ஆச்சு. யூத மதம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, ரோமர் அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, ரோமர் அரசாங்கம் செய்த கொடுமைகள். பிரான்சிஸ் பிரதர் கொஞ்சம் எடுத்தார் நீங்கள் சபை வரலாறுல, நீரோவுடைய கொடுமை, டொமிஷியன், டெசியஸ், வெலேரியன், டயோக்லிஷன் கிறிஸ்தவர்களை கொன்று டார்ச்சாக கொன்று சிங்கங்களுக்கு இறையா சாப்பாடாக போட்டு அவங்க கிறிஸ்தவர்களுடைய சபைகளை உடைச்சி சொத்துக்களெல்லாம் அபகரித்து கிறிஸ்தவர்களையே கிறிஸ்தவமே ஒழிச்சு கட்டணோன்னு செய்யாத முயற்சியே கிடையாது கவர்மெண்ட்டில். ரோமர் அரசாங்கம் எல்லாமே செய்து முடிச்சிச்சு. அது செய்து முடித்து கிறிஸ்தவம் போயிருச்சா, சுவிசேஷம் போயிருச்சா? போயிருக்கணும். ஆனால் போகாமல் தன்னுடைய சத்ருக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்து தொடர்ந்து வென்றதற்கு என்னங்க காரணம்? அவர் கால் கீழே எல்லாம் இருக்கிறதுனால அந்த சுவிசேஷம் காக்கப்பட்டு தன்னுடைய மக்களுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டு போகணும் என்பதற்காக அடக்கி ஆளுகிற கிறிஸ்து இருப்பதனால. ஒன்று என்னென்னவோ செஞ்சு பார்த்துச்சு, கர்ஜித்தது தேசங்கள், ராஜாக்கள் கொந்தளித்தார்கள், சத்ருக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்தாரே, கிறிஸ்தவம் ஒளிஞ்சு போச்சா? ஏன் 6லேருந்து 15வது நூற்றாண்டு வரைக்கும் ரோமன் கத்தோலிக்கு சபை எழும்பி சத்தியத்தை மறைக்கணும், வேதத்தை மறைக்கணும்னு ஆயிரக்கணக்கான வருஷமாக பைபிளே தடை பண்ணப்பட்ட புக்காக பண்ணி அவங்க செய்யாத கொடுமை உண்டா? போப்புங்க செய்யாத அட்டூழியம் உண்டா? அரசாங்கத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி தங்க மதம்தான் இன்னுமே காஸ்பில் இல்லை, தாங்க சொல்கிறது தான் தேவ வாக்குன்னு உலகத்தையே மிரட்டி வச்சுருந்த மதம் அது அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படியே விடாம சீர்திருத்தம் செய்தே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து எப்போ பாரு வெறும் காலில் நடந்து போய் இந்த அசென்ஷன் சர்ச் மாதா கோயிலில் கேண்டில் கொளுத்தலைன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன். நான் என்ன நினச்சேன், டெய்லி அப்படி போய் 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 கேண்டில் கொளுத்துனா, வெறும் காலில் நடந்து போய் மாதாவுக்கு கேண்டில் கொளுத்துனா நிச்சயமாகவே பரலோகத்துக்கு போயிடுவேன், நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடுவேன். அந்த மூட நம்பிக்கையிலேயே இன்றைக்கும் நான் இருந்திருப்பேனே. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் அப்படி இருக்கு, எத்தனை பேர் மாதா கோயிலை கட்டிக்கிட்டு இன்றைக்கும் இருக்கிறாங்களே, இன்றைக்கும் அந்த மதம் செஞ்ச அட்டூழியம் போலித்தனம், வேதமே அறியாமல் மக்களுக்கு காஸ்பிளே தெரியாமல் நித்திய ஜீவனே அடையாமல். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், மத்தியஸ்தலம் நீங்கள் நம்புறீங்களான்னு, கொஞ்சம் கூட நம்புறது இல்லைன்னு அதை நம்பிக்கிட்டு இருக்கிறார். அவர் அங்கே போய் பாவெல்லாம் பரிகாரம் ஆகிடும், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சரி பாவத்தையெல்லாம், அங்கே போய் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். என்ன போலித்தனங்க! அந்த வல்லமை நினச்சிச்சு நாங்கள் இன்னுமே சபை வளராது, இன்னுமே காஸ்பல் பரவாது, இன்னுமே சத்தியம் இருக்காது, எங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறவங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டாரா? பாருங்களேன், நீ ஒருபோதும் இன்றைக்கி எபேசியர் 1வது அதிகாரம் ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருக்க முடியாது. என்ன இருளில் நம்ம வாழ்ந்திருப்போம், என்ன மூட நம்பிக்கையில் வாழ்ந்திருப்போம். பரிசுத்தாவியான நம்ம கண்ணை திறந்து காட்டணுமே, கிறிஸ்து கீழே இருந்ததுனால தான் என்ன நடந்துச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து அடக்கி ஆள்ற வல்லமையில் தன்னுடைய சத்துருக்கள் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது தான் ஒரு ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தார் 16வது நூற்றாண்டில், சீர்திருத்தோன்ற ஒரு மூமெண்ட். அதை நினச்சி பார்க்குறீங்களா? இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் அன்னைக்கு செலுத்தின வல்லமை தான். இன்றைக்கி வேதம் உங்கள் மொழியில் உங்கள் கையில் இருக்குதுன்னா எதுக்கு காரணம்? அன்னைக்கு அவர் பண்ண வல்லமை. நம்ம பர்சனலாக அதை எடுத்து பார்த்துருக்குமா? இன்றைக்கி நான் எங்கே இருப்பேன், எந்த நிலையில் இருந்திருப்பேன், என்னை காப்பாற்றணும் என்பதற்காக, எனக்கு காஸ்பில் வந்து சேரணுன்றதுக்காக 2000 வருஷமாக இப்படி அடக்கி ஆண்டிங்களா ஆண்டவர்? எனக்கு போய் சுவிசேஷம் கிடைக்கணும் என்பதற்காக, புரியுதுங்களா? கிறிஸ்துவுடைய அடக்கி ஆள்ற வல்லமையை கடந்த காலத்தில் பாருங்களேன். உண்மைதான், மார்ட்டின் லூத்தர் அற்புதமாக ஆண்டவர்னால் பயன்படுத்தப்பட்டார். ஆனால் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்கிறாரு, ரோ மார்ட்டின் லூத்தர் மாத்திரம் இருந்திருந்தால் 16வது நூற்றாண்டிலே சீர்திருத்தம் அழிஞ்சு போயிருக்கோம், நின்று போயிருக்கோம். ஆனால் ஜான் கால்வின் மாதிரி மாபெரும் ஞானியை எழுப்பி, இல்லைங்களா, இன்றைக்கி அவரை பற்றி ஒரு புக்கை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். கடவுள் வந்து சீர்திருத்தத்தை உருவம் கொடுத்து காலாகாலத்துக்கு ஒவ்வொரு தேசமும் போகிறதுக்கு, ஒவ்வொரு நாடும் போய் மூளைக்கு போகிறதுக்கு அவரை தானே பயன்படுத்தினார். தேசங்களே மாறி மலுமலர்ச்சி ஆகி மாடர்ன் வேர்ல்டாக வருவதற்கு அவர் தானுங்க காரணம். சீர்திருத்தம் இல்லாமல் நடந்திருக்குமா? இருள் காலத்திலேயே மங்கி போயிருப்போமே. அதோடு நடந்துச்சா? கர்ஜிக்கிறது நின்றுச்சா? தேசங்கள் கர்ஜிக்கிறது சுவிசேஷம் பரவக்கூடாதுன்னு இன்றைக்கும் 19வது நூற்றாண்டில் திருப்பி ஸ்டார்ட் ஆகி, த ரேஜிங் இங்கிலீஷில் சொன்னால் த ரேஜிங் ஆஃப் இன்டலெக்சுவலிசம், ஐயர் கிரிட்டிசிசம், டார்வனிசம், கம்யூனிசம், ஏத்திசம், லிபரலிசம், இப்போ எங்கே பாரு ஆர்மேனியனிசம், இதெல்லாம் கள்ளப்போதுங்க. ஆர்மேனியனிசம் கிறிஸ்துவுடைய அரசாளுகிற இறையாண்மை சித்தம் இல்லை, மனித சித்தம் தான் முக்கியம். நான் நினச்சா அவரை ஏற்றுக்குவேன், இல்லைனா விட்டுருவேன். அவருடைய எலெக்ஷன்லாம் கிடையாது, இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ் எல்லாம் கிடையாது. பென்டெகாஸ்டலிசம், அவர் ஆளுகையை செய்கிற கிறிஸ்துவுடைய வார்த்தை முக்கியம் இல்லை, என் அனுபவம் தான் முக்கியம், நான் ஃபீல் பண்ணுறது தான் முக்கியம். பென்டெகாஸ்ட் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர் சுவிசேஷம் பரவாதபடிக்கு கர்ஜிக்கிற பிசாசின் கருவிகள் தான் இவங்கெல்லாம். அப்படி சத்தியம் போய் தன் மக்களை சேர்ந்து அவர்கள் நித்திய ஜீவனை அடையாதபடிக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னு கூகுளில் போட்டு போய்த்தா பால் தினகரன், மோகன் சி லாசரஸ் தான் நம்ம நாட்டில். ஏன் இவங்களெல்லாம் பயன்படுத்துக்குது சுவிசேஷம்? மக்கள் உண்மையாக மக்கள் காஸ்பலை கேட்டு ரட்சிக்கப்படக்கூடாது. இன்றைக்கும் அந்த கர்ஜிப்பு தொடருதே. பழைய காஸ்பிலையே நீங்கள் பிரசங்கம் பண்ணால் கூட்டம் வரமாட்டாங்க. நாங்கள் பாருங்கள் சாட்சிகளை சொல்கிறோம், இப்போ போய் வாக்கு தத்தங்களை கொடுக்குறோம், என்ன கூட்டம் குவியுது. உங்களுக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு நம்மளை தட்டி மட்டும்படுத்தி நாங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்தியாவிலேயே 2% தான் கிறிஸ்தவம். அந்த 2%லேயும் 1.99% போலி கிறிஸ்தவம், எல்லாம் போலி காஸ்பிள். என்ன பாசிபிலிட்டி இருக்கோ, நீங்கள் போய் உண்மையான காஸ்பிளை கேட்டு ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை அறிஞ்சு போகிற சாத்தியங்கள் எவ்வளோ இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சாத்தியம் இருக்க முடியும்? நீங்கள் ஏங்க எங்கள் பெத்தலேஜி சர்ச்சில் இல்லை, எங்கள் பால்தங்கையா சர்ச்சில், எங்கேயோ போய் ஏங்க உண்மையான காஸ்பல் உங்களை வந்து சேர்ந்தது எப்படிங்க? தன்னுடைய மக்கள் நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க நமக்கெல்லாம் கொஞ்சம் காலி சீட்டு இருக்குன்னு. இங்கே நிறைஞ்சிருக்கிற சீட்டு தான் பெரிய ஆச்சரியம். எப்படி வர முடியும் நம்ம? இதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஆளுகிற கிறிஸ்து. அவர் கால்கீழ தன் மக்களை அவர் கொண்டு வருவார். கர்ஜிக்கலாம் கூட்டம் கூட்டமாக, ஜாதிகள் கொந்தளிக்கலாம், இந்த பெந்தகோஸ்து கூட்டம் கொந்தளிக்கலாம், ஆர்மேனியன் கூட்டம் கொந்தளிக்கலாம், அவங்க நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் தான் பரவல், நாங்கள் தான் பெரிய சர்ச்சு, நாங்கள் தான் பெருசாக கட்டடம் கட்டுவோம். ஆனால் அந்த சத்ருக்களுக்கு மத்தியில் அவருடைய ஆட்சி அரசாங்கம் நடக்கும். தன் மக்கள் தான் பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பதற்கு இவங்களெல்லாம் அடக்கி ஆண்டு நான் அவங்களை கொண்டு வருவேன். எத்தனை போலி கிறிஸ்தவங்கள், எத்தனை போலி கள்ளப்போதங்க கடல் மாதிரி இருந்தாலும் அமைதலான அந்த சுவிசேஷம் சத்தையும் மக்களை போய் சேரும். அவருடைய காரணங்க பர்சனலான இந்துலேருந்து நீங்கள் வந்தவங்க யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக இந்து சனாதன தர்மம் நித்திய வழின்னு பேர். கிறிஸ்துக்கு முன்பதாகவே 4000 வருஷத்தில் இருந்து ஆரம்பித்த எத்தனை புராணங்கள், வேதங்கள், உபநிஷாது, ஃபிலாசபி எத்தனை இருக்குது. அந்த கலாச்சார கட்டுப்பாடு அது எல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடிஞ்சிச்சு இந்துலேருந்து நம்மளால்? நீங்கள் நினைக்கிறீங்களா நமக்கு புத்தி ரொம்ப வந்துருச்சுன்னு? எத்தனை ஆழங்கள், எத்தனை அதில் ஊறி கடந்த மக்கள் இதெல்லாம் அடக்கி நம்மளை வெளியே கொண்டு வரணும். இத்தனை யோசிச்சு பாருங்கள், காலாகாலமாக கர்ஜிக்கிற சத்தங்கள், பிசாசனுடைய சத்தங்கள், பிசாசு அது ஏதேன்லேருந்தே நம்ம மேலே கோவம், ஸ்திரீயின் வித்து மேலே பகை, ஸ்திரீயின் வித்தாக வரும், அவர் இயேசுடைய சத்தியத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க மேலே ஏதேன்லேருந்தே பகை. இது ஸ்திரீயின் வித்தான்னு சொல்லி ஆபேலியே அங்கேயே அழிச்சானே, அவ கொன்று போட்டானே. ஒவ்வொரு நூற்றாண்டும் நம்ம மேலே பயங்கர கோபமாக இருக்கிற அந்த பிசாசும் அவனும் அவன் எல்லா கர்ஜிக்கிற போலி போதகமும் நம்ம வளர்ந்த கலாச்சாரமும் இதெல்லாம் மிஞ்சி எப்படிங்க காஸ்பிளை கேட்டு இயேசுக்கிட்ட வந்தோம்? சாதாரணம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சும்மா ஏதோ கேட்டு வந்தோன்னு உங்களுக்கு காண்டி ஆவியானவர் கண்ணை திறந்து பிரகாசமுள்ள கண்ணை திறந்தார்னா, ஐயோ அந்த அடக்கி ஆளுகிற கிறிஸ்துவுடைய வல்லமைத்தான் இவங்களெல்லாம் காலில் போட்டு மெரிச்சு என்னை கொண்டு வந்துச்சு அந்த மதத்தில் போலித்தனத்தில். அவர் சுவிசேஷத்தை கேட்க வச்சுச்சு. கடந்த காலத்தை அப்படி பார்ப்பீங்களா? என்ன பவர் தேவைங்க இவங்களெல்லாம் அடக்கி ஆண்டு நம்மளை யோசிச்சு பாருங்க. சீர்கேடுலேயே முழுகியிருந்தவங்க நம்ம ஒருபோதும் வரமாட்டோம், ஒருபோதும் வரமாட்டோம். நம்மளை விடுதலை ஆக்கி அந்த அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாத்தையும் அவர் மெரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான இடரல் சொன்ன மாதிரி இன்டலெக்சுவலிசம், ஏத்திசம், கெத்தாலிசிசம், இந்துவிசம், பெண்டகாஸ்டலிசம், காணுகிற காணாத வல்லமைகளுடைய எல்லாத்தையும், அது மாத்திரம் நம்முடைய சொந்த சீரழிவே பாவத்திலேயே இருக்கணும்னு விரும்புவோம். இயேசுக்கிட்ட வர்றதுக்கே ஒம்பாது. அப்படிப்பட்டவங்க நம்ம வந்திருக்கிறோம், என்னங்க காரணம், என்னங்க கொண்டு வந்துச்சு? கிறிஸ்துவுடைய இந்த அடக்கி ஆளுகிற வல்லமைத்தான். ஒரு சங்கீதக்காரன் அவர் சங்கீத பாட்டில் அவர் எழுதுவார், இங்கிலீஷில் வருது, லாங் மை இம்ப்ரிசன்ட் ஸ்பிரிட்லே ஃபாஸ்ட் பவுண்ட் இன் சின் அண்ட் நேச்சர்ஸ் லைட் தைன் ஹை டிஃப்யூஸ்ட் அ குயிக்னிங் ரே ஐ வோக் த டஞ்சன் ஃப்ளேம்டு வித் லைட் மை செயின்ஸ் ஃபெல் ஆஃப் மை ஹார்ட் வாஸ் ஃப்ரீ ஐ ரோஸ் வென்ட் ஃபோர்த் அண்ட் ஃபாலோட் தி. அருமையான பாட்டு. எத்தனை யுக யுகங்களாக என்னுடைய ஆவி இருந்துச்சு இருள, பயங்கரமான சங்கிலிகள், பாரம்பரிய சங்கிலிகள், கர்ஜிப்பின் சங்கிலிகள் எல்லாம் கட்டி இருள் டஞ்சனில் நான் இருந்தேன். உம்முடைய வெளிச்சம் வந்துச்சு, என் சங்கிலிகள் விழுந்தன, என் இருதயம் விடுதலை பெற்றன, நான் எந்திரிச்சேன், உம்மை பின்பற்றினேன். பெரிய பவருங்க ரட்சிக்கப்பட்டது நம்ம. நீங்கள் ஏங்க இன்றைக்கி அமைதலாக உலகமே பிசாசின் மடியில் இருக்கும்போது அமைதலாக உட்காந்து கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்கன்னா, ஏன் அங்கே கூட்டம் இருக்குதுன்னு போல, ஏன் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், அந்த பொய்கள்லாம் நீங்கள் போகாமல் ஏன் கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீங்க? அவர் அடக்கி ஆளுகிற வல்லமை, இந்த பவர் டிஸ்பிளே. நம்ம கடந்த காலத்தில் மாத்திரம், நிகழ்காலத்தில் யோசிச்சு பாருங்கள். நிகழ்காலத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை காக்கிறது என்ன? ஆவியானவர் காண்டி நம்ம கண்ணை திறந்து, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு 10 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷன் இல்லையா நம்ம, ஒரு 10 செகண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் காண்டி நம்ம பண்ணிட்டார்னா, பண்ணி நமக்கு ஒரு காட்சி, என்ன காட்சி? அந்த காட்சியில் நம்மக்குள்ளே இருக்கிற பாவம் எவ்வளோ பவர்ஃபுல்லு, அது நம்மளை பாவத்தில் எவ்வளோ உந்துது, அந்த பாவத்தில் நம்ம வழியில் போகிறதுக்கு தள்ளுது, அந்த பாவத்தில் போனால் நமக்கு என்ன நல்ல நடக்கும், எங்கே போவோம் நம்மன்றத காமிச்சா, நமக்கு சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய பிசாசின் உலகம் நம்மளை எப்படியெல்லாம் தடை பண்ணணும், அடக்கணும், அழிக்கணும்னு பார்க்குதுன்னு. பிசாசு தூங்கிட்டு இருக்கானா? பைபிள் சொல்லுது, என்ன போட்டிருக்கு, பேதுரு சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் பார்த்தீங்கன்னா எவ வந்து வந்து கீறிக்கிட்டு இருக்காது, சும்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு செகண்ட் கிடைக்குமா பார்க்கும், பார்த்த உடனே எவனை வந்து விழுங்கிடும். அந்த மாதிரி இப்படியே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வாய் துறக்கிற சிங்கம் இருக்குது, உங்களை சுத்தி பிசாசு நாவிகள் விழுங்கலாமா, அழிக்கலாமா, நாசம் ஆக்கலாமா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்தகார லோகாதி பிரபுக்கள் உங்களை சுத்தி இருக்கு. அந்த காட்சி காண்டி ஒரு ஆவியானவர் காமிச்சிட்டாருன்னா நான் நினைக்கிறேன் 10 செகண்ட் வானா, 5 செகண்ட் இன்ஸ்டாகிராம் அது வர்றதுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக்லேயோ ஸ்ட்ரோக்லேயோ நீங்கள் செத்து தான் போயிடுவீங்க. அதை விட ஹாரர் மூவி வேற கிடையாது. பயங்கரமான ஹாரர் மூவியெல்லாம் பார்த்து சில பேர் டக்குன்னு ஜர்க் அடிக்கும் இல்லைங்களா, அம்மாடி இவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரிஞ்சால் போதும், 5 நிமிஷத்துலேயே செத்து போயிடுவீங்க. அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுங்க. அந்த ஆபத்துக்கு மத்தியிலையும் தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தை அழிக்கணும், அவங்க புடமிடணும்னு சாத்தான் வெறும் பேதுருவை கேட்கல, யோபுவை கேட்கல, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை புடமிடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஆண்டவரே உங்களை கொடுங்கன்னு, கொடுங்க இவங்களை நான் வறுக்கிறேன்னு. ஆனால் அடக்கி இன்ன நிமிஷம் வரைக்கும் விசுவாசத்தில் தொடர்ந்து போகிறதுக்கு ஒரே காரணம், நீங்கள் இந்த காலையில் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன, அவருடைய அடக்கி ஆளுகிற அவங்களெல்லாம் காலில் போட்டு ஏ தொடாத காலில் போட்டு முயற்சி வச்சிருக்கிறார். அவங்களெல்லாம் விட்டா போதும், விட்டா போதும், ஸ்திரீயின் வித்தை நாசமாக்கிறதுக்கு காத்திருக்காது, விட்டா போதும், அவர் அடக்கி ஆளுகிறாருங்க. ஆவியானவர் தான் அந்த பிரகாசம் உள்ள கண்களை கொடுக்கணுங்க நமக்கு. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனோம்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது மாபெரும் மறுக்க முடியாத ஆதாரம் கிறிஸ்துவுடைய கட்டுப்படுத்துகிற வல்லமைக்கு. அவர் கட்டுப்படுத்துகிற வல்லமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு காலைல கிறிஸ்தவனாக நீங்கள் எந்திரிச்சிங்க. இல்லைன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்காவோ இல்லை ஒரு நார்த்திக்கனா தான் எந்திரிச்சிருப்பீங்க. கடவுளாவது அதாவது போய் நல்லா தூங்கலாம், காலைல எந்திரிச்சு சர்ச்சுக்கு போகணுமே, ஆண்டவர் வார்த்தையை கேட்கணுமேன்னு வந்ததுக்கு என்ன காரணம், நேற்று ஏன் பேய் வந்து உங்களுக்கு அந்த சோதனை இந்த சோதனை அசுத்த எண்ணங்களை கொடுக்கல, ஆவிகள் உங்களுக்குள்ளே என்டர் ஆகல, அவர் கால் கீழே பிடிச்சி வச்சிருக்கிறார். கொஞ்சம் லூஸாக விட்டா போதும், நீங்களும் நானும் காலி காலி. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுடைய அடக்கி ஆளுகிற வல்லமைக்கு ஸ்தோத்திரங்க. நிகழ்காலத்தில், கடந்த காலத்தில், வரப்போகிற காலத்துலேயும் சரி, ஏ உங்களை பற்றி எனக்கு தெரியாது, முரளின்ற கேரக்டரை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற யார் யார், 50 வருஷமாக என்னை பற்றி தெரியும் எனக்கு, நல்லா தெரியும். நான் பரலோகத்துக்கு போவேன்னா இருந்தால் பாண்டு பேப்பர் நோட்டரி பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க எழுதி கொடுக்குற ஒரு காலம் என்னால் போவே முடியாது. எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள், எனக்குள்ளே இருக்கிற கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள், உலக ஆசைகள், பாவ எண்ணங்கள் ஒரு காலம் போக முடியாது. நான் ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக மாசற்றதாக குற்றமற்றதாக ஒரு சீர்கேடுன்னு அழிவு இல்லாமல் போய் ஒரு நாள் நிற்க போகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னங்க, எதிர்காலத்தில் கிறிஸ்துவுடைய அடக்கி ஆளுகிற வல்லமை தான். அவர் தான் கொண்டு போவார். பவுல தான் சொல்கிறார், உன்னுடைய கடந்த காலம் இல்லைப்பா, நிகழ்காலம் இல்லைப்பா, வரப்போகிற காலித்தியம் கொண்டு போகிற வல்லமை உள்ள கிறிஸ்து அடக்கி மட்டும் உன்னை காத்தவர் தொடர்ந்து காத்து உன்னை கொண்டு போவார். ஒரு நிமிஷம் அவர் நம்மளை விட்டார்னா போதுங்க. நீங்களோ நானும் ஒருவேளை நான் நாம வச்சுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு ஆல்ரெடி பாதி மொட்டை தான், இன்னொரு ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு நாம வச்சுட்டு வெங்கடேஸ்வராவுக்கு போயிடுவேங்க. ஒரு நிமிஷம் போதும். இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்தில் தங்கி இருக்கிறோன்னா அடக்கி ஆளுகிற கிறிஸ்துவோடைய வல்லமை. ஆவியானவர் கண்ணு திறந்து அதை காட்டணும் நமக்கு. பவுல் சொல்கிறார், ஓகே கிறிஸ்து புது உலக பார்வையை கிறிஸ்துவுடைய 3வது செயலில் பார்த்தோம். 2வதாக அந்த உலக பார்வையை கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலத்தில் கிறிஸ்துவுடைய வல்லமை எப்படி வேலை செய்யுது, அதை அடக்கி ஆள்வதனால தான் கடந்த காலத்தில் கலாகாலத்தில் சுவிசேஷம் எனக்கு வந்து சேர்ந்து என்னை ரட்சித்தது. நிகழ்காலம் தொடர்ந்து என்னை கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசத்தில் போக விடுது, வரப்போகிற காலத்தில் என்னை கொண்டு போய் சுதந்திரத்தில் சேர்க்கும். கடைசியாக பயன்பாடுகள், புது பயன்பாடுகளை நம்ம பார்ப்போம். இந்த ஒரு பார்வை நான் நம்புகிறேன் மிகுந்த பாதுகாப்பு. நம் பயங்களை தைரியமாக, நம்முடைய குழப்பங்களை தெளிவாக அந்த ராஜாதி ராஜனில் சார்ந்து வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கும். இங்கே கிறிஸ்துவை விசுவாசிக்காத இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவுடைய கட்டளைக்கு இன்னும் கீழ்ப்படியாது. அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு? விசுவாசித்து மனம் திரும்புன்றார். அவர் வெறும் சிலுவையில், ரோமன் கத்தோலிக் சொல்கிற மாதிரி சிலுவையில் மறித்து இன்னும் தொங்கிட்டே இருந்தா, ஐயோ போங்க, அவர் இன்னும் தொங்கிட்டே இருக்கிறார், அவர் பேச்சை எங்கே கேட்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் பேச்சை கேட்க வேண்டியது, ஐயோ அவர் அப்படி இல்லையே, அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கம் பண்ணலையே. அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் எல்லாம் ஒரு கால் கீழே இருக்குது, இவர்கிட்ட விளையாடக்கூடாதுங்க, இவர்கிட்ட கொஞ்சம் கூட விளையாடக்கூடாது. இப்போ நீங்களும் அவர் கால் கீழே இருக்கிறீங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்கள் உலக பார்வை தப்பு, உங்கள் உலக பார்வை குருடு, இந்த உலக பார்வை சுயநலம். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உண்மை இதுதான், அவர் கால் கீழே இருக்கிறீங்க. அந்த ராஜா சொல்கிறாரு, அவர் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே செஞ்சிருவேன். சொல்லுவீங்களா இல்லையா? எந்திரிச்சா என்ன ஆகும்? வீடே அதகலமாயிரும். எந்திரிக்கிறதுக்குள்ளே சில அவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், மனம் திரும்பி விசுவாசி. பாவி நீ, மனம் திரும்பி விசுவாசி. உனக்காக பரிகாரம் செய்திருக்கிற மனம் திரும்பி விசுவாசி. ஏன் நான் எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாது, சீக்கிரம் எந்திரிக்க போகிறேன். அவர் எந்திரிச்ச உடனே வெங்கல கால், அந்த படத்தில் தான் வரும் யூடியூப்பில், வெங்கல கால் உன்ன நசுக்கிறதுல, இந்த காலில் கால் கீழே எதுக்கு வச்சிருக்கிறாராம், ஒரு நாள் எல்லாத்தையும் நசுக்க போகிறாராம் கால் கீழே கருதெல்லாம். அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுகிறார் நம்மக்கிட்ட, மனம் திரும்பி என்னை விசுவாசி, ரட்சிக்கப்படுவாள், என் இரக்கத்தை பெறுவாள். இது இரக்கத்தின் காலம், இது ரட்சிப்பின் காலம். உட்காந்து பேசுகிறோம் அவங்கக்கிட்ட, வா உனக்காக பரிகாரத்தை செய்திருக்கிறேன் அப்படின்றாரு. என்னை மிஞ்சி இல்லை நான் போவேன் அப்படின்னா அவர் கால் கீழே தான் இருக்கிறீங்க. ஓகே, எதுலையுமே குடும்பத்தில், வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் எதுலையுமே விடியாது மாத்திரம் இல்லை, உங்களுடைய முடிவும் சரியாக இருக்காது. அவருடைய கால் கீழே நசுக்கிற அந்த அடி உங்களுக்கு வராமல் இருக்கவே இருக்காது. உங்களை பயன்படுத்திக்கிட்டே அவர் எவ்வளோ பவர்ஃபுல்னு காமிப்பாராம். எனக்கு அடங்காதவர்களை நான் எப்படி மெரிப்பேன்றதில் காமிச்சு அவருடைய பவரை காட்டுவாராம். ஏன் அவர் கால் கீழே போய் மாட்டிக்கிறீங்க? அவர்கிட்ட மாட்டாதீங்க. வேறு யாருக்கிட்டையாவது போய் விளையாடலாம், சொல்லப்போனால் மரியாக்கிட்ட போய் விளாட்லாம், ரோமன் கத்தோலிக், புத்தர், யாருக்கிட்டையாவது விளாட்லாங்க. எங்கேயும் விளாட்லாம், காளிக்கிட்டையும் விளாட்லாம், நான் கச்சிக்கிட்டு பயமாக இருந்தாலும் விளாட்லாம். ஐயோ இவர் ரொம்ப பயங்கரங்க, இவர் அந்த காளியே கால் கீழே வச்சுருக்கிறவர், அவர்கிட்ட விளாடாதீங்க, பயங்கரம் அவர். அப்படிப்பட்ட கிறிஸ்துவ இருக்கிறார் அவருடைய மக்களுக்கு. இது ஒரு பெரிய ஆறுதல் தான். என்ன ஆறுதல்? குழப்பமாக புயலடிக்கிற உலகத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஆறுதல். பாதுகாப்பு ஏன்? இயற்கை சீற்றமோ, அரசியல் கொந்தளிப்போ, குளோபல் கிரைசிஸோ, கிளைமேட் கிரைசிஸோ, பொருளாதார சுக கிரைசிஸோ, என்ன நடந்தாலும், என்னங்க ஏதாவது எனக்கு ஆபத்து வந்துடாதா, எல்லாமே சகலமும் போட்டிருலையா, எல்லாவற்றையும் எங்கே இருக்கு, அவர் கால் கீழே இருக்கான். ஏன் சொல்கிறாருன்னு சொல், வேதம் ஏன் சொல்லுதுன்னு தெரியுதுங்களா? தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன சகலமும், ஐயோ அந்த மூலையிலேருந்து எதுவும் வந்துடாதா, இந்த மூலையில் அந்த உலகத்தில் எதுவும் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா சகலமும் அவர் கால் கீழே அடக்கி வச்சிருக்காரு. அந்த அடக்கி வச்சிருக்கிற தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இது சகலம் என் கால் கீழே, இது எப்படி தான் வேலை செய்யும், உனக்கு நல்லதுக்கு தான் வேலை செய்யும், ஏன்னா எல்லாமே என் கால் கீழே இருக்குது. அதனால தாங்க அவர் ப்ராமிஸ் பண்ண முடியும், அவர் சகலமும். இன்னுமே எப்பேர் இந்த 5வது அதிகாரத்தில்தான் பார்க்க போகிறோம் பயன்பாடு வரப்போது. இப்படிப்பட்ட லார்டாக இருந்தா, இப்படியெல்லாம் அவர் கால் கீழே இருந்தா, அப்பா உங்கள் குடும்பம் உருப்படணும்னா, உங்கள் குடும்பம் செழிக்கணும்னா, புருஷர்களே என்ன சொல்கிறாரு இந்த லார்டு, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்க. மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு அடங்கி இருங்க. குடும்பம் உருப்படணும்னா, ஏன்னா இந்த லார்டை மிஞ்சி அந்த குடும்பம் உருப்பட முடியாது, காலில் போட்டு மெரிச்சிடுவார். இந்த லார்டை மிஞ்சி எந்த குடும்பமும் ஒழுங்காக வர முடியாது. உங்கள் குடும்பமும் அவர் கால் கீழே தான் இருக்குது. அந்த பயந்து நடங்க அவருக்கு. லார்ட், பிள்ளைகளே உங்கள் நான் உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பெற்றோர்களுக்கு கனம் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்பேன், இன்ஸ்டாகிராமை கேட்பேன், டாட்டூ இன்னைக்கு ஈவினிங் நம்ம படிக்க போகிற பிள்ளைகளுக்கு, அதெல்லாம் நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். ஏன் அடங்கணும் அவங்களுக்கு? அவங்கள திட்டுவேன், கேலி பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன்னா ஒரு கால் கீழே இருக்கிறீங்க. எதுவுமே விளங்காது, ஸ்கூலில் விளங்காது, வேலையில் விளங்காது, எதுலேயுமே. எல்லாத்தையும் போட்டு போகிற இடங்களெல்லாம் அடி தான், கா உத தான் விழுவோம் உங்களுக்கு. இட் கோ வெல் வித் யூன்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்படி கேட்க என் பேச்சை கேட்கலாம், என்ன ஆகும்? எங்கே போனாலும் உனக்கு நன்மை உண்டாகாது, ஸ்கூல்லையும் உண்டாகாது, வேலையிலையும் உண்டாகாது, ஃப்யூச்சரை உண்டாகாது. அடிக்கு மேலே அடி வாங்குவேன் நீ. ஏன்? இவர் தான் லார்ட், இவருக்கா இவர் பேச்சை மீறலாமா? ஏ சாமி கண்ணு குத்திரும் நம்ம இந்துல, ஊ சாமி கண்ணு குத்திரும். அம்மாடி அந்த சாமி வரும், கண்ணை தான் குத்தும், இந்த சாமி எல்லாத்தையும் குத்தோங்க. இவருக்கு பயப்படுங்களேன், இவர் லார்ட், எல்லாத்துக்கும் மேலானவர். சபையா இவருக்கு பயப்படுறோமா? எத்தனை பேர் பயப்படுறீங்க? சபை இவருடைய மெம்பர், சபையில மெம்பரா இருக்கிறது எவ்வளோ பாக்கியங்க. வேற எங்கேயாவது ஒரு சபையில மெம்பரா இருந்தா போனா போதுன்னு விட்டுருலாம். சிஎஸ்ஐபையில் இருந்தால் ஓகே, அது ஒரு கிளப்பு மாதிரி. இந்த சபையில் நம்ம சிஎஸ்ஐ சபை மெம்பர்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கலாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மெம்பர்ஸாக இருக்கிறவங்க அம்மாயம் பொறுப்பு எவ்வளோ. புதிய ஏற்பாடு சபையில் சேர்றதுக்கு பயந்தாங்களா மக்கள்? சேர்ந்தா இவர் சபையில் நம்ம இருக்கிறோன்ற பயத்தோடு பொறுப்போடு சபை கடமைகளை செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அவர் அந்த ரெவலேஷனாக திட்டுறாரு, இந்த சபைகளில் ஒழுங்காக நடக்கலை, நான் வந்து மெரிப்பேன்றாரு. அங்கே தான் நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாரு. அந்த பாஸ்டரை மெரிப்பேன்றாரு, அந்த சபையில் ஒழுங்கு இல்லைன்னா என்ன மெரிப்பாராமே? நான் ஏன் அடி வாங்கணும் உங்களுக்காக? யோசிச்சு பாருங்க. ஒழுங்காக நீங்கள் நடந்துக்கிறீங்களா? இவருடைய சபை ஆச்சு, எல்லாம் அவருக்கு கால் கீழே இருக்குதே. அடுத்த வாரம் படிக்க போகிறோம், ஒரு சபை எவ்வளோ பெருசாக பார்க்குறாருன்னு. சபைக்கு இதெல்லாம் எதுக்கு செஞ்சாரா? அவரை சபைக்கு தலையாக வைக்கிறதுக்கு. அவர் சபை ஒழுங்கிலமா இருக்கலாமா? சபா ஆராதனைக்கு லேட்டாக வர்றது, காலில் வந்தால் ஈவினிங் வர்றதில்ல. ஓகே, ரொம்ப நாள் பொறுமையாக தான் இருந்தோம். இப்போ நம்ம 2025லேருந்து ஒரு 26லேருந்து ஒரு ரிஃபார்ம்டு சர்ச்சாக இருப்போம். ஓகே, ஏன்னா ரிஃபர்மேஷன் ரிஃபார்ம்டு சர்ச்சா. அதுக்கு முதல் படியை என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? ரொம்ப பொறுமையாக இருந்து தான் இந்த படியை எடுத்துருக்குறோம். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே ஃபெப்ரவரி கம்யூனியன் வாரம் வர்றதுக்குள்ளே, 2026 கம்யூனியன் வாரம் வர்றதுக்குள்ளே, ஈவினிங் வர முடியாதவங்க, ஃப்ரைடே அட்டன் பண்ண முடியாதவங்க, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், இந்தந்த காரணங்களால் எங்களால் வர முடியாது. ஓகே, மெம்பர்ஸாக இருக்கிறவங்க சொல்கிறேன், லெட்டர் எழுந்த காரணங்களால் எங்களால் வர முடியாது. காரணங்கள் உண்மையாக இருக்கலாம், நாங்கள் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கிறவங்க, ஈவினிங் போய் எப்படிங்க வரலாம்? அப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டிகளாவது ட்ரை பண்ணுறவங்க வரங்க, அப்படி மாதத்துக்கு ஒரு தடவை வர 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 முடியாது. ஓகே, தூரம் ஓகே, உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, முடியல, அது ஓகே, ஹெல்த்து ஓகே, அது ஓகே, மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் போட வேண்டியதில்லை, எங்களுக்கு தெரியும் ஓகே. இல்லை, காரணமே நாங்கள் கொடுக்கல, லெட்டரும் கொடுக்க மாட்டோன்னா ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து உங்களை 3 மாதம் சபை கம்யூனியன்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து கம்யூனியன் நீங்கள் எடுக்க முடியாது. சபை மெம்பராக நம்ம கான்ஸ்டியூஷனில் 3 வாரம் நீங்கள் 3 மீட்டிங் தான் அட்டன் பண்ணணும். வேறு வாரத்தில் எத்தனையோ நடக்குது, 3 தான், காலையில் மாலையில் ஃப்ரைடே. இதுதான் அடிப்படை சபை மெம்பர்ஷிப் கடமைகள். இல்லை இது 3 நாள் அட்டன் பண்ண முடியலன்னு, ஏன் அட்டன் பண்ண முடியலன்னு காரணத்தை எழுதி கொடுங்க. ஃபெப்ரவரிக்குள்ள 3 மாதத்துக்குள்ள அது எழுதி கொடுக்க முடியலன்னா ஃபெப்ரவரியிலேருந்து உங்களுக்கு கம்யூனியில் 3 மாதம் சஸ்பென்ஷனில் வைப்போம். இல்லை அந்த 3 மாதமும் சஸ்பென்ஷன்லேயே இருக்கிறோன்னா 3 மாதத்தில் சஸ்பென்ஷனில் இருந்த பிறகு உங்கள் மெம்பர்ஷிப் இன்வாலிட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் எப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியுதோ அப்போ மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஏன்னா வரப்போகிற வருஷத்துலேருந்து வி ஷுட் பி அ ரிஃபார்ம்டு சர்ச். இதை நம்ம செய்ய போகிறோம். இன்னொன்று, இந்த காஸ்பிள் இதுக்கு நமக்கு தைரியம் கொடுக்கணுமே. நமக்கு என்ன தைரியம் நம்ம நெய்பர்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் போய் ஏன் இந்த பார்வையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது மேலே எடுத்து பார்க்குறதே இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, ராஜா உட்காந்துருக்கிறாரு, அவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு, போய் சொல்லு, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு. அவர் பார்வை, அவருக்கு பயம் இருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் காஸ்பல் வேலையில் ஒரு ஆர்வமும் இல்லாமல் இருப்போமா? நம்ம எவ்வளோ மோசம் யோசிச்சு பாருங்களேன். காஸ்பல் வேலையில் முக்கியம் இல்லை, குடும்ப ஆராதனையில் முக்கியம் இல்லை. வி ஷுட் பி அ ரிஃபார்ம்டு சர்ச். இதான் இந்த பார்வை நமக்கு வருத்த வரப்போகிற வருஷம் நம்ம சபையை மாற்றிட்டோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும், புது பார்வையை புது சபையாக நம்ம மாறுவோம்.